அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதை எதிர்த்து கர்நாடகத்தில் தேவகவுடா உண்ணாவிரதத்தை அறிவித்துள்ளது குறித்த செய்தி, தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் நலம் குறித்து ஆளுநரின் அறிக்கை குறித்த செய்தி, இனவாதத்தை தூண்டியதாக கூறி தன் மீது எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் பதில் அளித்துள்ளது குறித்த செய்தி, உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழிலம் பருதி.
கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் சிரியாவின் அலப்போ நகரின் கிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் அந்த பகுதியிலேயே பெரிய மருத்துவமனை 2 நாட்களுக்குள் மீண்டும் தாக்கப்பட்டுள்ளது. 2 பீப்பாய் குண்டுகளால் இந்த மருத்துவமனை தாக்கப்பட்டுள்ளதாக அதற்கு ஆதரவு அளித்து வருகின்ற சிரியாவின் அமெரிக்க மருத்துவ சொசைட்டி தெரிவித்திருக்கிறது. புதன்கிழமை அன்று இதே மருத்துவமனை சிரிய அரசு அல்லது ரஷ்ய போர் விமானங்களால் தாக்குதலுக்கு உள்ளானது. சுகாதார பராமரிப்பு வசதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது நியாயப்படுத்த முடியாதது என்று கூறி சமீபத்தில் நடந்த இந்த தாக்குதலை பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் ஜான் மார்க் யோரா கண்டித்திருக்கிறார்.
சிரியாவில் அரசு படை பிரிவுகளுக்கு எதிராக எவ்வித இராணுவ நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டாம் என்று ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறது. கடந்த வாரத்தில் மட்டும் பல குழந்தைகள் உட்பட 400 பொதுமக்கள் ஆலப்போவில் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவிக்கிறது. அமெரிக்கா அத்தகைய தலையீடு எதையாவது மேற்கொண்டால் அது மத்திய கிழக்கு முழுவதும் கொடிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
இந்திய அரசின் பொது மன்னிப்பு அளிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஏறக்குறைய 10 பில்லியன் டாலர் தொகையை அறிவிக்கப்படாத வருமானமாக இந்தியாவில் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர். அறிவிக்கப்படாத வருமானத்தை மக்கள் தாங்களாகவே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு வழங்கப்பட்ட 4 மாத காலக்கெடு வெள்ளிக்கிழமை முடிவடைந்த நிலையில் வரி ஏய்ப்பு செய்தவர்களாக சந்தேகத்துக்குள்ளானவர்கள் பலர் கடைசி நேரத்தில் இதுவரை அறிவித்திராத வருமானங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். தாங்களாகவே இதை வெளிப்படுத்தியோர் தண்டனையிலிருந்து தப்பிவிடுவர். ஆனால் இந்த தொகைக்கு 45% வரி அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும்.
வடகொரியர்கள் தங்கள் நாட்டை கைவிட்டுவிட்டு தப்பியோடி தென்கொரியாவுக்கு வர வேண்டும் என்று தென்கொரிய அதிபர் பாக் குன் ஹே கூறியிருக்கிறார்.
ஜெங்புன் புக்கானே ஹெக்வா மிசைலோபுத்தோ குக்காவா குங்மின்.
அவர் ஆற்றிய ஒரு உரையின் போது நாட்டின் வட எல்லை பகுதியில் தினம் தினம் நடந்து வரும் கொடூரமான யதார்த்தங்களை தான் அறிவதாக கூறினார். மேலும் தென்கொரியாவில் வடகொரியர்கள் புதிய சுதந்திரமான வாழ்க்கையை தொடங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார்.
கருக்கலைப்புக்கு ஏறக்குறைய முற்றிலுமாக தடை விதிக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிராக போலந்தின் தலைநகரான வார்சாவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தாயின் உயிருக்கு ஆபத்து இருந்தால் மட்டுமே கருக்கலைப்புக்கு அனுமதிக்கும் சில பொதுமக்கள் முன்வைத்திருக்கும் யோசனை மீது பணிகளை தொடங்குவதற்கு போலந்து நாடாளுமன்றம் தீர்மானித்த 1 வாரத்திற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை மிகவும் கட்டுப்படுத்தும் கருக்கலைப்பு சட்டங்களை கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றாக போலந்து ஏற்கனவே உள்ளது. இந்த முன்மொழிவுகள் பெண்களின் உரிமைகளை மிக கடுமையாக பின்தள்ளுவதாக இருப்பதாக ஐரோப்பிய கவுன்சில் விவரித்திருக்கிறது.
ஜமைக்காவை நெருங்கி வரும் நிலையில் மேத்யூ சூறாவளி லேசாக வலுவிழந்துள்ளது. ஆனால் இன்னும் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசி வருகிறது. வீடுகளை சேதமாக்க இது போதுமானதாக இருக்கும் என்கிறார்கள் வானிலை கணிப்பு வல்லுநர்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினையில் இந்திய உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட அளித்த உத்தரவை அடுத்து இன்று கர்நாடகத்தில் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் தேவகவுடா காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். இன்று கர்நாடகத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் முத்துமணியிடம் கேட்டேன்.
உச்சநீதிமன்றம் வந்து 2 விஷயங்களை நேற்றுக்கு குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து 6 நாட்களுக்கு வந்து 6000 கனஅடி வந்து தண்ணி திறந்து விடணும் தமிழகத்துக்கு. இன்னொன்று வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அப்படின்ட்டு. இது ரெண்டுமே வந்து கர்நாடகம் தொடர்ந்து வந்து எதிர்த்து வந்துட்டுருக்காங்க. இப்போ 2007ஆம் ஆண்டு வந்து காவிரி நடுவர்மன்றத்துடைய தீர்ப்பு வந்தபோது அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து கர்நாடகத்தில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஏன்னா காவிரி மேலாண்மை அமைச்சால் நம்முடைய வந்து கர்நாடகத்தில் உள்ள அணைகள் மீது உள்ள தன்னுடைய உரிமையை வந்து இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் வந்து கர்நாடகத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு உடனடியா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. இதை தொடர்ந்து வந்து அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத சார்பு ஜனதாதளம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் கலந்துட்டாங்க. இந்த கூட்டத்துல பேசும்போது மத சார்பு ஜனதாதளம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ்ல அனைவருமே வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது, குறிப்பா வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடவும் கூடாது, இது ரெண்டுலயும் வந்து கர்நாடக அரசு உறுதியா இருக்கணும். அன்னைக்கு செப்டம்பர் 23 கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது கர்நாடக அணைகளில் கூட தண்ணீர் குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை உறுதியாக செயல்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம அமல்படுத்தக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதை ஒட்டி இது சார்பான விஷயங்களை வந்து இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதம் நடந்துட்டு இருக்கு. இதனிடையே நம்முடைய முன்னாள் பிரதமர் தேவேகவுடா அவர்கள், அதாவது மத சார்பு ஜனாதிபதியுடைய தேசிய தலைவர் தேவேகவுடா அவர்கள் பெங்களூர் உள்ள விதானசபாவில் இருந்து தொடர் உண்ணாவிரதம் இருக்க உட்கார்ந்திருக்கார். அவரது கோரிக்கை என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து அமைக்கக்கூடாது, எந்த காரணத்தை மட்டும் அமைக்கக்கூடாது. அக்டோபர் 18 கர்நாடகம் மேல்முறையீடு செய்துள்ள மனு மீதான விசாரணை வரவிருக்கிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பது கர்நாடக இழைக்கும் அநீதி, அது வந்து கர்நாடக பேரிடியாக அமையும், அதனால் எந்த காரணத்திற்கும் அதை அமல்படுத்தக்கூடாது, இதில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும், காவிரி மேலாண்மை அமைக்க மாட்டோம் என்று மத்திய அரசு அறிவிக்கும் வரை என்னுடைய உண்ணாவிரதம் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார்.
பத்திரிகையாளர் முத்துமணி, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கர்நாடக அரசு சீராய்வு மனுவை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
உச்சநீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு 3 நிறுவ வேண்டும், அதாவது திங்கட்கிழமை சாயங்காலம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலைக்குள் இந்த காவேரி கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும், அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழக அரசு, புதுச்சேரி 4 மாநிலங்களும் இந்த காவேரி கண்காணிப்பு குழுவில் இடம்பெறுவதற்கு அவர்களுடைய உறுப்பினர்களை அதுக்கு மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கர்நாடக அரசு அந்த பிரதிநிதியை யார் நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை. கேரளா, தமிழகம், புதுச்சேரி இந்த உறுப்பினர்கள் பட்டியலை இன்று மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டது. இதற்கு முக்கியமாக கர்நாடக அரசு ஏன் அனுப்பவில்லை என்றால், இன்று ஒரு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த காவிரி கண்காணிப்பு குழு உத்தரவு என்பது இரு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தது செல்லாது, ஏற்கனவே இந்த வழக்கு 3 நீதிபதிகள் முன் நிலுவையில் உள்ளது, எனவே 3 நீதிபதிகளிடம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வழக்கில் ஒரு அம்சம் காவேரி மேலாண்மை வாரியம் நியமனம் செய்யப்படுமா கூடாதா என்பது ஒரு அம்சமாக இருக்கும் நிலையில் 2 நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தது தவறு. மேலும் கர்நாடக அரசு குடிதண்ணீர் தேவைக்காகத்தான் இந்த உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது, நாங்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளோம், குடிதண்ணீர் அல்லது பாசனம் என்று வரும் பொழுது குடிதண்ணீருக்கு தான் உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் அளித்திருக்க வேண்டும், அதை விடுத்து நீர்ப்பாசனத்திற்காக கர்நாடக அரசை தண்ணீர் திறந்து விடும்படி கோரியது ஒரு தவறான செயலாகும். எனவே இந்த செப்டம்பர் 20, 27, 30 பிறப்பித்த உத்தரவுகளை உடனடியாக ஆய்வு செய்து அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.
இந்த மனு சனிக்கிழமை என்று தாக்கல் செய்திருக்கிறார்கள், இது விசாரணைக்கு எப்பொழுது வரும், இது எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று நினைக்கிறீர்கள்?
இது திங்கட்கிழமை காலை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுத்து இது போன்ற ஒரு மத்திய அரசு ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறது, எனவே கர்நாடக அரசின் உறுப்பினர்கள் இல்லாமல் காவேரி கண்காணிப்பு குழுவை நாங்கள் அமைக்க முடியுமா என்பது மத்திய அரசு முக்கியமாக உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெற வேண்டும். அதே போன்று கர்நாடக அரசும் இந்த ஆய்வம் சீராய்வு மனுவை உடனடியாக அவசர வழக்காக விசாரித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு கோரிக்கை விடுத்தால் 2 கோரிக்கைகளையுமே செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஜே வெங்கடேசன், கடந்த 10 தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்க தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மருத்துவமனைக்கு இன்று சென்றார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உடல் நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நல்ல முறையில் குணமடைந்து வருவதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதியன்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவி வகித்து வரும் வித்யாசாகர் ராவ் இன்று மாலையில் சென்னை வந்தார். மாலை 6:40 மணியளவில் மருத்துவமனைக்கு வந்த அவர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பிறகு அங்கிருந்து 7:15 மணியளவில் புறப்பட்டு சென்றார். இதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவமனைக்கு சென்ற ஆளுநருக்கு அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பிரதாப் ரெட்டி முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விவரித்ததாக கூறப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் வார்டுக்கு சென்று ஆளுநர் பார்த்ததாகவும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து தனக்கு விரிவாக விளக்கப்பட்டது என்றும் ஜெயலலிதா குணமடைந்து வருவதாக கூறப்பட்டதில் தனக்கு மகிழ்ச்சி என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். மருத்துவமனைக்கு வந்த ஆளுநரை மக்களவையின் துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் வரவேற்றனர்.
சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இளைஞர் ராம்குமாரின் உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து அவரின் பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
சென்னை புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட ராம்குமார் என்ற இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளரான சுவாதி என்ற இளம்பெண் கடந்த June 24ஆம் தேதியன்று ரயில் நிலையம் ஒன்றில் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ராம்குமார் சிறையில் உள்ள மின்சார உயரை கடித்து September 18ஆம் தேதியன்று தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. ராம்குமாரின் சாவில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதால் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்யும் போது தங்கள் தரப்பு மருத்துவர் ஒருவரும் உடனிருக்க வேண்டும் என்ற ராம்குமாரின் தந்தை பரமசிவத்தின் கோரிக்கையை உச்சநீதிமன்றமும் சமீபத்தில் நிராகரித்தது. இந்த நிலையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் உள்பட 5 பேரை கொண்ட மருத்துவர் குழு ராம்குமாரின் உடலுக்கு இன்று பிரேத பரிசோதனை செய்தது. பிரேத பரிசோதனையின் போது எடுக்கப்பட்ட வீடியோ, பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை தங்களுக்கு தர வேண்டுமென ராம்குமாரின் தந்தை பரமசிவம், உடன் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் மருத்துவர்களிடம் கோரினர். ஆனால் பிரேத பரிசோதனையை பார்வையிட்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி அதற்கு மறுத்துவிட்டார். இதனால் ராம்குமாரின் உடலை பரமசிவம் பெறுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன்,
போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் மற்றும் போட்டோகிராப் வீடியோகிராப் இவற்றின் படிகள் பரமசிவம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இதனை விசாரிக்கிற குற்றவியல் நீதித்துறை நடுவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் அப்படி வழங்குவதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று மறுதளித்து ஆர்டர் வழங்கியிருக்கிறார்
என்று தெரிவித்தார். இதற்கு பிறகு ராம்குமாரின் உடல் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மீனாட்சிபுரத்திற்கு இறுதி சடங்குகளை செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது. ராம்குமாரின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதையொட்டி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர்.
முரளிதரன். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இனவாதத்தை தூண்டியதாக கூறி தன் மீது எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு இன்று வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் பதிலளிக்கும் விதமாக கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் பேசினார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய தேவைகள் அபிலாசைகளை வெளிப்படுத்தும் போது நாட்டின் தென்பகுதி உணர்ச்சி வசப்பட்டு எழுகின்றது என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றுகையில் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் வடமாகாண முதலமைச்சர் தலைமையில் எழுக தமிழ் என்ற மகுடத்தில் பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்டிருந்தது. யுத்தத்தின் பின்னர் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய தமது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தவர்கள் குரல் எழுப்பியிருந்தனர். அதனையொட்டி விக்னேசன் அவர்கள் அங்கு நிகழ்த்திய உரையில் நாட்டில் இனவாதத்தை தூண்டி தற்போதைய நல்லிணக்க முயற்சிகளுக்கு ஊறு விளைவிக்கின்றார் என்று தென்பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் அவருக்கு எதிராக வவுனியாவில் கண்டன பேரணி ஒன்றும் நடத்தப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களும் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.